السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، وكما قال صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீன் எங்களுக்கு தந்த ஒரு பாக்கியம்தான். ஆரம்பத்தில் சொன்னது போல MMDA மேரேஜ், முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் என்று செல்லக்கூடிய முஸ்லீம்களுக்கு என்றே ஹாஸாக ஒரு சட்ட போர்வை வந்து அல்லாஹ் இந்த நாட்டில் வச்சிருக்கிறான். எனவே இப்ப 2009 ஒரு கமிட்டி ஒன்று கடைசியாக, இதுக்கு முன்னால அமைக்கப்பட்ட 4 கமிட்டிஸ் அல்லது 3 கமிட்டிஸ், இவங்க எல்லாமே என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் என்று வரக்கூடிய நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டாண்டர்ட கூட்டுங்க என்பதாக சொன்னான். இதை தவிர அவங்களோட ரிஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ல தெளிவாகவே இதுக்கு முன்னால் உள்ள ஃபாரூக் கமிட்டி, ஷாப்டின் கமிட்டி சொல்லக்கூடிய விஷயம்தான் ஷரியத்துடைய விஷயத்துல கைய வைக்க வேண்டிய தேவையில்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்ல ஸ்டாண்டர்ட கூட்டுங்க என்பதாக சொன்னான். ஆனா 2009 மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே எந்த கமிட்டி அமைக்கப்பட்டுச்சோ, 17 பேர் அதுல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த கமிட்டியில இருந்து ஒரு ஆரம்பத்திலிருந்து ஒரு டிஸ்பியூட் தான், நாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வரதா அல்லது ஷரியத்துடைய விடயங்கள்லயும் சேஞ்சஸ் கொண்டு வரதா. இறுதியாக ஒரு யுனானிமஸ் டிசிஷன் ஒன்றுக்கு பல முயற்சிகள் செஞ்சு வர முடியாத நிலைமையில போன வருஷம் 2 ரிப்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸுக்கு சப்மிட் பண்ணப்பட்டுச்சு. அதுல ஒரு ரிப்போர்ட் வந்து சியாமன் இருக்கக்கூடிய சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட், மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட். ரெண்டாவது மிஸ்டர் ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட். எனவே நான் எந்த பக்கமும் எடுத்து பேசுறதாக நான் சொல்லல, பொதுவாக ஒரு பொது மனிதனுக்கு விளங்கக்கூடிய அமைப்புல இந்த 2 ரிப்போர்ட்டுடைய நிலைப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். சலீம் மாசூஃபுடைய மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ரிப்போர்ட்ல சைன் பண்ணி இருக்கக்கூடியவர்கள் யார், அதுல 3 நன்முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. இந்த முஸ்லீம் ஆக்ட்ல ரிஃபர்மேஷன்ஸுக்காக வேண்டி 3 நன்முஸ்லீம் சைன் பண்ணிருக்கிறாங்க, 4 பெண்கள் சைன் பண்ணிருக்கிறாங்க, 2 ஆண்கள் சைன் பண்ணிருக்கிறாங்க. ஆண்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் மிஸ்டர் சலீம் மாசூஃப், அதே மாதிரி ரஸ்மரா ஆப்தீன் என்று சொல்லக்கூடியவங்க, இன்னும் 4 பெண்கள் இருக்கிறாங்க. எனக்கு சரியான அமைப்புல பெயர்கள் ஞாபகம் இல்ல. மிஸ்ஸிஸ் ஜசீமா இஸ்மாயில், சஃபானா குல், மிஸ்ஸிஸ் ஜுரம்பதி, இப்படி 4 பெண்கள். அதே மாதிரி நன் முஸ்லிம்ஸ் 3 பேர் சைன் பண்ணிருக்கிறாங்க. வேற மிஸ்டர் ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுல 2 PCs இருக்கிறாங்க, பிரசிடென்ட் கவுன்சில் ஆட்கள். ஏன் நான் ஆட்களை சொல்றேன் என்றா, ஒரு ரிப்போர்ட் என்று வரக்கூடிய நேரத்தில் அது எங்கிருந்து வருவதுன்னு பார்க்கதானே ஓனும். எனவே 2 PCs யாரு, மிஸ்டர் ஃபாயிஸ் முஸ்தபா, மிஸ்டர் ஷிபிலி அலீஸ். அதே மாதிரி 2 ஜஸ்டிஸ் இருக்கிறாங்க, ஜஸ்டிஸ் சலாம், ஜஸ்டிஸ் மக்கி. இது 2 பேரும் ஜஸ்டிஸ் மார்கள். அதே மாதிரி 3 உலமாக்கள் இருக்கிறாங்க, டாக்டர் சுக்ரி, ஜாமியா நலீமியா உடைய டிரெக்டர் டாக்டர் சுக்ரி, ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் முஃப்தி ரிஸ்வி, ஜமியத்துல் உலமாவுடைய செக்ரட்டரி முபாரக் மௌலி இருக்கிறாங்க, ஒரு லாயர் இருக்கிறாங்க, இதுக்கு முன்னால போர்ட் ஆஃப் காசியுடைய பிரசிடென்டாக இருந்த நதிவி பஹாவுத்தீன், ஒரு பெண்மணி, ஒரு அட்டர்னி இன் லாவாக இருக்கிறாங்க எங்கட ஃபஸ்லத் சஹாப்தி. எனவே இந்த கமிட்டியில உலமாக்கள் 3 பேர், 2 ஜஸ்டிஸ்மார்கள், 2 PCs, ஒரு 2 லாயர்ஸ் ஆணும் பெண்ணும். எனவே இந்த கமிட்டி அப்ப ஃபாயிஸ் முஸ்தபாட ஒரு ரிப்போர்ட், சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட். சரி, முக்கியமான வித்தியாசங்களை மட்டும் நான் சொல்றேன். அதுல முதலாவது தான் சப்ஸ்டான்டிவ் லா என்று சொல்றது. சப்ஸ்டான்டிவ் லா என்று சொல்றது இந்த ஆக்டுடைய அடிப்படையான சட்டம் என்ன. எனவே ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றா, மிஸ்டர் ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் இப்ப எப்படி ஆக்ட்ல யார் எந்த மஜஹப செக்ட ஃபாலோ பண்றாங்களோ அந்த செக்ட் பிரகாரம் அவருடைய சட்ட திட்டங்கள் நடைபெறட்டும் என்பதாக, அதே மாதிரி இருக்கட்டும் என்பதாக ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் சொல்லுது. மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றா, நாங்க செக்ட்ல இருந்து மஜஹப்ல இருந்து வெளியே வரணும், பிராடாக முஸ்லீம் லா என்று நாங்க வைப்போம் என்பதாக ஒரு கருத்து வந்து சொல்றாங்க. இந்த கருத்துக்கு ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம், ஓபனாக சொல்றதா இருந்தா எப்ப பிராடாக இருக்குமோ, ஒரு டெபினிஷன் சரியான அமைப்புல இல்லாம அந்த நேரத்தில் உள்ள ரிஸ்க் இருக்கிறது ஹை ரிஸ்க். எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுல ஷியாக்களுடைய பிரச்சனையும் இருந்து கொண்டிருக்கிறது, காதியானியுடைய பிரச்சனையும் இருந்து கொண்டிருக்கிறது, அத்துவேகத்துடைய பிரச்சனையும் இருந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் முஸ்லீம் என்ற பெயர்ல இருக்கிறாங்களோ அவங்க ஆனா இஸ்லாமிய பார்வையில முஸ்லீமே இல்ல, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துல்லம் இல்ல, லீகலி நாங்க அனுமதி கொடுப்போம் அவங்களும் இந்த ஆக்டுக்குள்ள வரலாம். எனவே அந்த அடிப்படையில தான் இல்ல முந்தி உள்ள ஆக்ட்ல பாதுகாப்பு எங்களுக்கு இருக்குது, சப்ஸ்டான்டிவ் லால எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவாலும். அதே மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று வரக்கூடிய நேரத்தில் மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காத பட்சத்தில் அந்த நிக்காஹ் இன்வலிட் என்பதாக சொல்லப்படுவது. வேற ஜெனரல் லா இப்ப உள்ள நாட்டு சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாட்டியும் நிக்காஹ் அந்த நடந்த கல்யாணம் வெலிட் தான். யாரெல்லாம் கஸ்டமரை நிக்காஹ் திருமணம் முடிச்சு பன்சலையில கோவிலையில சர்ச்ல நடந்த போட்டோஸோல வந்து காட்டினா அது அப்படியே வெப்டேட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க அவனை நிக்காஹ் வெளியே. ஆனா இப்ப கொண்டு வரக்கூடிய சட்டம் என்னென்றா ரெஜிஸ்டர் பண்ணாத பட்சத்துல அது இன்வலிட், அந்த நேரத்தில் அவங்க கணவன் மனைவியாக வாழ்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் என்று வரக்கூடிய நேரத்துல எப்படி இப்ப சட்டம் இருக்குதோ ஷரியத்துக்கு உள்ள நிக்காக வந்து வெளியிடாகும் தான், ஜென்ரல் லா மாதிரியே தான். ஜென்ரல் லால எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம நிக்காக வெளியிடாகுமோ, ஆனா அவங்க சட்டத்துக்கு மாற்றம் செஞ்சாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாத குத்தத்துக்கு ஒரு பெனல்டி ஒன்று போடுங்க, அப்படியும் அவர் ரெண்டு மாசம் தாண்டி அவர் ரெஜிஸ்டர் பண்ணலாட்டி ஜெயிலுக்கு போட்டுடுங்க. ஆனா நிக்கா அவங்க ஹராமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க என்பதாக சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு மாற்றம் தான், திருமணம் என்று வரக்கூடிய நேரத்துல ஹொத்துபால சொன்னது போல வலி என்று வரக்கூடிய நேரத்துல ஒரு வலி கார்டியன்டாக இருக்கிறது ஆக முக்கியம். எனவே மிஸ்டர் சலீம் மாசூஃப் உடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றா, இப்ப புதுசாக வரக்கூடிய சட்டமாக கொண்டு வர பாக்குறாங்க, ஒரு வலி இல்லாம எந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்குதோ திருமணம் முடிக்கலாம், எந்த வலியும் தேவையில்லை. அவங்க விருப்பம் என்றா பேசி மாப்பிள்ளையோட பேசி உட்கார்ந்து சைன் பண்ணிட்டு வரலாம், அவட்ட நிக்காக வெளிதான். ஆனா வேற ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுண்டா, வலி இல்லாம நிக்காஹ் செய்ய முடியாது. அவங்க ஹனஃபி மதுஹபு கூறியவர்களாக இருந்தா, ஏன் ஹனஃபி மதுஹப்ல வலி இல்லாம நிக்காஹ் செஞ்சா அந்த நிக்காஹ் கூடும். ஆனால் அந்த ஹனஃபி மதுஹபுடைய கருத்தையும் நான் தெளிவாக சொல்றேன், இட் இஸ் நாட் அ பிரேஸ் வர்தி திங், இட் இஸ் அ பிளேம் வர்தி திங். பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, இந்த பொம்பளை மாப்பிள்ள வலி இல்லாம திருமணம் முடிக்கிறா அது சுற்றி நல்ல விஷயம் என்று ஹனஃபி மதுஹப் சொல்லல, இட் இஸ் அ பிளேம் வர்தி திங், அது 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 டிஸ்கரேஜ் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அப்படி செஞ்சிட்டா நிக்காஹ் வெலிடாகும். எனவே வலியோட தான் நிக்காஹ் நடக்கணும் என்ற நிலைப்பாட்டில் தான் ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் சொல்லுது. ஹனஃபி மதுஹப்ல உள்ளவங்க அவங்களோட மதுஹப் பிரகாரம் உங்களுக்கு செய்யலாம். அதே மாதிரி சலீம் மாசூஃபுடைய மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட்ல வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தான், தலாக் என்று வரக்கூடிய நேரத்தில் கொத்துபல விளங்கப்படுத்தினது போல ஒரு லாயர்ஸுடைய அப்பியரன்ஸுக்கு அனுமதி கொடுக்கிறார், லாயர்ஸுக்கு அப்பியர் ஆகலாம். எனவே மாப்பிள்ள ஒரு லாயரை கொண்டாட்டி இன்னொரு லாயரை கொண்டு வந்து ஷெடியூல் டூ என்ன சொல்லுதோ அந்த ஷெடியூல் பிரகாரம் தான் அந்த தலாக் நிகழணும் என்று வந்தா கூட குறைய பார்த்தா பெரும்பாலும் அது ஜென்ரல் லா ஓட ரீகன்சிலியேஷன் எல்லாமே நடக்கும் தான், ஆனா லாயர்ஸோட அப்பியர் ஆகலாம், ஷெடியூல் டூ பிரகாரம் தான் நடக்கும். வேற ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது, இப்ப எப்படி ஆக்ட் சொல்லுதோ நிகாஹ் டிவோர்ஸ் ஷரியாவுடைய சட்ட பிரகாரம் அவர் எந்த மதுஹப்ல இருக்கிறாங்களோ அந்த சட்ட பிரகாரம் நடக்கும் என்று இருக்கிறதே, அதே மாதிரி ஷரியத் பிரகாரம் தலாக்கும் நடக்கட்டும். நிக்கா எப்படி ஷரியத் பிரகாரம் நடக்குதோ தலாக்கும் ஷரியத் பிரகாரம் நடக்கட்டும். சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுண்டா, நிக்காக வந்து முஸ்லீம் லா பிரகாரம் நடக்கட்டும், ஆனா டிவோர்ஸ் என்று வந்தா நாங்க எந்த ஷெடியூல சொல்றோமோ அந்த ஷெடியூல் பிரகாரம் நடக்கணும் என்பதாக சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வித்தியாசம் தான் வயது என்று வரக்கூடிய நேரத்துல ஜென்ரல் லா எப்படி சொல்லுதோ 18 வயது என்பதாக, அதேதான் மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட்டும் சொல்லுது 18 வயது தான் இல்ல, அப்படியே 18க்கு முன்னால திருமணம் முடிக்கணும் என்றா 16க்கும் 18க்கு மத்தியில காதியுடைய அனுமதியோட செய்யலாம். ஆனா வேற ஃபாயிஸ் முஸ்தபா ஷிபிலி அசீஸ் ஜஸ்டிஸ்மார்கள் இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் சொல்லுது, நாங்க நாட்டுடைய ஸ்டாட்யூட்டரி ரேப்புடைய விஷயத்தையும் பார்க்கணும், எவ்வளவு கரப்ஷன்ஸ் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, எனவே நாங்க மாற்றங்கள் கொண்டு வரணும் என்றா 16 என்பதாக வைப்போம். பெண் பிள்ளைகளுக்கு 16க்கு முன்னால முடிக்கிறதாக இருந்தா, ஏன் யாரும் மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கணும், எனவே 16க்கு முன்னால முடிக்கிறதாக இருந்தா இந்த 12-16 வர காட்டையும் கொண்டு போயிட்டு தாதியோட அனுமதியோட முடியுங்க, 16க்கு மேல ஒரு வாப்பாக தன்னுடைய மகள திருமணம் முடிச்சு கொடுக்கலாம். ஏன் ஜினால இந்த புள்ளையில் போகக்கூடாது என்ற அமைப்புல அந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்தான் பாலிகமி என்று வரக்கூடிய நேரத்தில், பலதார மனம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட்ல நாங்க காண்றோம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு என்றா ஒருத்தர் இரண்டாவது திருமணத்தை முடிக்கணும் என்று இருக்கிறதாக இருந்தா காதி கிட்ட பேசி பெர்மிஷன் கேட்கறது மட்டுமல்ல, காதி எக்ஸிஸ்டிங் வைஃப் இன்டெண்டட் வைஃப் இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு பின்னால அவங்க சம்பந்தம் ஆகினா அதுக்கு பொறவு இந்த ஹஸ்பண்டுக்கு எக்ஸிஸ்டிங் வைஃப் உட்பட ரெண்டாவது வைஃபுக்கு சொந்த ஊடொண்டு கொடுக்க இயலும் என்றா அந்த வைஃபுக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் செலவழிக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறதா இருந்தா மாத்திரம்தான் கொடுக்கப்படும். வேற ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் என்று வரக்கூடிய நேரத்தில் அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றா காதி அவருக்கு ரெண்டாவது வைஃப் எக்ஸிஸ்டிங் வைஃபுடைய விஷயத்துல லிஸ்னிங் ஒன்று செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. அவருக்கு அந்த வைஃபையும் கூப்பிட்டு தனியாக பேசலாம், எக்ஸிஸ்டிங் வைஃபோட பேசலாம். அதே மாதிரி நிலைமைகளை பார்த்து இவருடைய வேலிட் ரீசன் என்ன சார் இருக்குது, ஃபைனான்சியல் கெப்பாசிட்டியை பார்த்து இவருக்கு அனுமதி கொடுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஏன் மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு, ஆனா ஸ்ட்ரிஞ்சன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப கடினமான சட்டத்தை போட்டு அவரால் இம்பாசிபிள் என்ற லெவலுக்கு அது கொண்டு வரப்பட இல்லை. முக்கியமான மாற்றங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்தான் பெண்கள் காதி என்று வரக்கூடிய நேரத்தில் மிஸ்டர் சலீம் மாசூஃபுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுண்டா, எப்படி இப்ப ஆண்கள் காதியாக ஆண்கள் ரெஜிஸ்டராக இருக்கிறாங்களோ இதுக்கு பின்னால சமத்துவம் என்ற அடிப்படையில ஆண்களும் பெண்களும் சமம்தான் என்ற அடிப்படையில பெண்களும் ரெஜிஸ்டர் ஆகலாம், பெண்களும் காதியாக ஆகலாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கலாம். ஆனா மிஸ்டர் சலீம் மிஸ்டர் ஃபாயிஸ் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுண்டா, இந்த நாட்டுடைய கல்ச்சர் அதே மாதிரி ஷரியத்தை வச்சு நாலு மதுஹப்லையும் அனுமதி இல்லாத ஒரு விஷயம்தான் பெண் ஒரு காதியாக வாரது. ஹனஃபி மதுஹபுடைய நிலைப்பாட்டை எடுத்து பார்த்தாலும் தேவ்பந்துடைய ஃபத்வாவே தெளிவாக இருக்குது, ஒரு பெண்ணை காதியாக நியமிக்கிறது இருக்குது, இது மக்ரூ தஹரீமியான விஷயம், யாரு நியமிக்கிறாங்களோ அவங்க பாவியாக ஆகுவாங்க. எனவே அந்த பாவியாக ஆகக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து இவங்க சொல்றாங்க பெண்கள் காதியாக நாங்க நியமிக்க அனுமதி கொடுக்கறதும் பாவம் தான். அந்த அடிப்படையில பெண்கள் காதியாக ஆக முடியாது, ஆனா ஜூரியாக எசஸராக மீடியேட்டராக அவங்களுக்கு அட்வைசரி போர்டில் இந்த எல்லாம் பொசிஷன்ஸ்ல மெஜாரிட்டி பெண்கள் அவங்க பிரச்சனை இல்லை, ஆனா சரியாக எதை சொல்லுதோ காவி என்ற பொசிஷன் அந்த பொசிஷன்ல பெண்களை வைக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் தான். இப்படி சில டிஃபரன்சஸ் ஓட தான் இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸுக்கு முன்னால இந்த ரெண்டு ரிப்போர்ட்டும் வைக்கப்பட்டிருக்குது. அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வெப்சைட்ல இப்ப போட்டிருக்கிறாங்க மக்களுடைய கமெண்ட்ஸை கேட்டு. சில நேரங்கள்ல நீங்க விளங்குவீங்க வெளிரங்கமாக நன் முஸ்லிம்ஸ்க்கு அட்ராக்ஷன் எதுல இருக்கும் என்பதை நீங்க விளங்குவீங்க, ஆனா இங்க ஆக முக்கியம் ஷரியத்துடைய விஷயங்களை நாங்க கவனிக்கிறது தான். எனவே முஸ்லிம்கள் இந்த ரீதியில எதுக்கு கன்சென்ட் கொடுக்கணும் என்பதை நீங்க புத்திசாலிகள் இன்ஷா அல்லாஹ் நீங்களாகவே யோசிக்கிறது ஆக முக்கியம். எனவே எந்த விஷயங்களை பேசினோமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுபஹானஹும் வத்தால எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.